ரிஷபன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் கண்ணாடி. முகம் பார்க்கிற கண்ணாடி ஒன்று நல்லதாய் வேண்டும் என்று அம்மா சொல்லி கொண்டிருந்தாள். வீட்டில் இருந்தது பின்புறம் ரசம் போய் அதுவுமின்றி வெவ்வேறு முகங்களை காட்டி கொண்டிருந்தது. சரோஜினி அக்காவுக்கு தினசரி காலை அதனுடன் மல்லுக்கு நிற்பதே வேலை. சுவரில் கண்ணாடி அதன் போக்கில் தொங்கிக் கொண்டிருக்க அக்கா தன் முகத்தை அதற்கு ஏற்றாற்போல் அனுசரிப்பாள். இடுப்பு கூண் போட்டு எல்லா திசைகளிலும் திரும்பி கடைசியில் குறிப்பிட்ட இடம் தப்பி பொட்டு விழுந்திருக்கும். எரிச்சலில் ஒரு தடவை கீழே வீசி எறிய அதன் ஆயுள் கிட்டி என்பதால் லேசான விரிசல்களுடன் பிழைத்து விட்டது. பிறகுதான் கோளாறுகள் அதிகப்பட்டன. முன்பு சுமாராய் தெரிந்த முகம் இப்போது 7-8 விதங்களில் தெரிய ஆரம்பித்தது. அக்கா தான் முதலில் பொறுமினால், இதை தூக்கி எறியணும் சனி. அம்மா குளித்துவிட்டு ஈரம் சொட்டிய உடம்புடன் புடவையை சுற்றி கொண்டு வந்து நின்றாள். இங்கே கொண்டா. கையில் வாங்குவது கூடாது என்ற சாஸ்திரப்படி சரோஜினி இன்னொரு தரம் அதை கீழே வீசி எறிய நினைத்த போது அம்மாவின் உள்ளுணர்வு கண்டுபிடித்து விட்டது. வேணாண்டி, வெள்ளிக்கிழமை. அக்கா மனமிறங்கி கண்ணாடியை கீழே வைத்தாள். அம்மாவுக்கு கண்ணாடி அனாவசியம். 1 ரூபாய் அகல குங்குமம் போட்டு நெற்றியை நிறைக்கப் போகிறது. பிறகு சமையல் வேலைகளில் அதன் அழகு சிதைந்து தீற்றல் மட்டும் அம்மாவின் சுமங்கலித்தன்மைக்கு சாட்சியாய் நிற்கும். ஜெய ஜெயதேவி துர்கா தேவி. அம்மாவின் குரல் நடுங்கி ஒலித்தது. இனி ஸ்லோகம் முடியுமோ சமையல் முடியுமோ என்கிற போட்டி. எதுவாயினும் அம்மா பக்தியாய் சமைத்தால் அதன் சுவையே தனிதான். இன்று தீர்மானம் நிறைவேறிவிட்டது. இது நாள் வரை சமாளித்தது போதும். புது கண்ணாடி வாங்கிவிட வேண்டியது தான். எங்கள் மாநாட்டில் அப்பா சேரவில்லை. அவர் பிறவியிலேயே அதிர்ஷ்டக்காரர். இல்லாவிட்டால் அம்மாவைப் போல ஒரு அருமையான மனுஷி மனைவியாய் வாய்த்திருப்பாளா? எல்லோருக்கும் எல்லா வீட்டிலும் முதல் தேதி சம்பளம் என்றால் வீடே குதூகலிக்கும். எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. அப்பா எப்போது சம்பளம் கொண்டு வந்து தருவார் என்று எங்களுக்கு தெரியாது. ஏன், அப்பாவுக்குமே கூட தெரியாது. ஆனால் ஒரு சிறு முனகல் கூட காட்டாமல் அம்மா தம் சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்தாள். பச்சனடப்பா என்றுமே காலியாய் இருந்ததில்லை. குறைந்தபட்சம் பொட்டுக்கடலை வெல்லம் வைத்து இடித்த மாவு மட்டுமாவது நிரப்பப்பட்டிருக்கும். மாநாட்டில் அப்பா கலந்து கொள்ளாததற்கு அவருடைய இன்னொரு அதிர்ஷ்டமும் காரணம். அவருடைய வழுக்கை தலை. சீவிக்கொள்ள அவருக்கு கடந்த 10 வருடங்களில் இயற்கை வாய்ப்பே தரவில்லை. பிறந்தபோதே அப்படித்தான் இருந்திருப்பாரோ என்ற எங்கள் சந்தேகத்தை அம்மாதான் தீர்த்து வைத்தாள். அப்பா அம்மா இணைந்து எடுத்துக்கொண்ட ஒரே புகைப்படத்தை காட்டினாள். கருகருவென்று பெண்கள் லஜைப்படுகிற நீளத்தில் முடியுடன் அப்பா, கருமையான அடர்த்தியான மீசை வேறு. 40 வயசுன்னு சொல்வியா என்றால் கிசுகிசுப்பாய். முடியாது தான் அப்பா, லேட் மேரேஜ். வேண்டாம் என்று மறுத்து கொண்டிருந்தவர் அம்மாவை கல்யாணம் செய்து கொண்டது தன் பூர்வ புண்ணியம் என்றால், வேலை வெட்டி இல்லாத மனுஷனுக்கு எவர் பெண் தரப்போகிறார்கள்? அம்மாவின் குடும்பம் ஏழ்மைக்கும் சற்று கீழே. அப்பா கரை சேர்க்க வந்தவராய் கருதப்பட்டதில் அதிசயம் என்ன? பின் எப்படி முடிக்கொட்டியது? சரோஜினி அக்கா பிறந்து 4-5 வருடங்களுக்கு பிறகுத்தான் நான் பிறந்தேனாம். 1 குழந்தைதான் என்கிற தீர்மானத்தில் இருந்தார்களாம். எனது வரவு எதிர்பாராதது. நீ பிறந்த பிறந்தான் அவர் முடி கொட்ட ஆரம்பிச்சுது. 1 வருஷம் முழுக்க கொட்டிருச்சு என்றால் அம்மா பாதி வசவாய். நான் மௌனமாயிருந்தேன். என் பெயரை அகாரணமாய் இழுத்ததில் எனக்கு அத்தனை உடன்பாடில்லை. மேலும் அப்பா எனக்கு அறிமுகமானது முதல் இதே தோற்றம்தான். இதனால் பெரிதாய் இழப்பு தோன்றவில்லை. சரோஜினி அக்கா தன் நெடுநாள் தீர்மானத்தை வெளிப்படுத்தினாள். 1000 கண்ணாடி வாங்கணும். புடவை கட்டினா முழு உருவம் தெரிகிற மாதிரி. கண்கள் ஆசையில் மின்னி கொண்டிருந்தன. மானசீகமாய் கண்ணாடி முன் நின்றால் சிண்ட்ரல்லா போல சட்டென்று அக்கா உருவம் மாறிப்போனது. அழகு மெருகிட்டு கொண்டு ஜொலித்தது. ஐய, இது என்ன, வீடா ஷோரூமா என்றேன். அம்மாவுக்கு விருப்பமில்லை. வீட்டில் வச்சுக்க முடியாதுடி என்றால் மெல்ல ஆனால் அழுத்தமாய். சரோஜினியின் முகம் இறுகியது. எனக்கு பிடிச்சதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். அம்மாவுக்கு அவள் மனதை நோகடிக்க விருப்பமில்லை. விலை ரொம்ப அதிகமாக இருக்குமோ என்று சந்தேகத்தை வெளியிட்டாள். இருக்கும் இருக்கும் என்றேன். அக்கா என்னை முறைத்தாள். தனது ஆசைக்கு எதிரி என்ற பாவனையில் போய் முதல்ல விசாரிச்சு பார்ப்போம், அப்புறம் முடிவு பண்ணலாம். அம்மாவுக்கு இதில் உடன்பாடுதான். விலை அதிகம் என்று தெரிந்தால் அக்கா மனசு மாறக்கூடும். அப்பா பிரஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு வருவதற்கு 9:30 ஆகிவிடும். மாலையில் எல்லோருமாய் சேர்ந்து கடை வீதிக்கு போய் வரலாம் என்று நிச்சயித்தோம். அக்கா கீழே கால் பதியாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தால் சேமிப்பு என்று அம்மாவிடம் சொல்லிக்கொள்கிற மாதிரி எதுவும் இல்லை. கண்ணாடி 10-20 ரூபாய்க்குள் அடங்கிவிடும் என்பதால் அம்மாவின் மனசில் படபடப்பு இல்லை. ஆனால் அக்கா எந்த துணிச்சலில் ஆள் உயர கண்ணாடி தேடினாள் என்று எனக்கு புரியவில்லை. டவுனில் கடை வீதி பறந்து விட்டது. எது தேவையானாலும் அது கிடைக்கிற அதற்கே உரித்தான ஜாலக்கோடு இருந்தது. ஜவுளி என்றால் வரிசையாக 20 ஜவுளிக்கடைகள், தங்கம் என்றால் 15 ஜுவல்லரி மார்ட், பாத்திரம் என்றால் வரிசையாய் முன்வாசலில் கட்டி தொங்கவிடப்பட்டு மின்னும் எவர் சில்வர் பித்தளை பாத்திரங்கள். ஒரு தூக்கு வேண்டுமென்றாலும் ரகவாரியாய் தூக்கிலிடப்பட்ட தூக்குகள் நிரம்பிய பாத்திர கடல். கடை இல்லை, கடல். பிரமிப்புடன் கூட்டத்தோடு கூட்டமாய் நகர்ந்து கொண்டிருந்தோம். எதையாவது வாங்க அல்லது வாங்கி கொண்டு ஆனந்தம் மற்றும் கவலை தோய்ந்த முகங்கள் எங்களை கடந்து போய் கொண்டிருந்தன. தனி வரிசையாய் கண்ணாடி கடைகள். முதல் கடை திருப்தி தரவில்லை, சின்ன சின்னதாய் கண்ணாடிகள். அடுத்ததில் வாஷ்பேசின் மேல் வைக்கிற மாதிரி கண்ணாடிகள். அம்மா மிரண்டிருந்தால் கையில் பணமின்றி ஏன் கடை வீதிக்கு வந்தாய் என்று கடை முதலாளிகள் சங்கம் மிரட்டுகிற மாதிரி சுருண்டு காட்சியளித்தாள். நான் கூட தைரியமாய் நிமிர்ந்து நடந்தேன். அக்காவின் மனோரதம் நின்றது ஒரு கடை வாசலில். கண்ணாடி கடல், பெரிய ஹால் போல கடை அமைப்பு. யார் யாரோ உள்ளே போய் வெளியே வந்தார்கள். யார் ஓனர் என்று புரியாதபடி நின்றவர்கள் அத்தனை பேருமே எங்களை வெறித்தார்கள். அக்காவின் காலடிக்கு இணையாய் நானும் வைத்து பின்தொடர்ந்தேன். அம்மாவை லேசாக இழுத்து கொண்டு, என்ன வேணுங்க என்றான் ஒருவன். கண்ணாடி என்றாள் அக்கா. குரல் பிசறியது. என்ன மாதிரி? பெரிய சைஸ், ஆள் உயரம். மாடிக்கு போங்க. இதற்கு மேல் மாடியா? பிரமிப்புடன் நகர்ந்து எதன் மீதும் இடித்து கொள்ளாமல் படியேறினோம். கண்ணாடியை பேக்கிங் செய்து வைத்த வைக்கோல், காகித ஜல்லி, அட்டை என்று சிதறி கிடந்தன. ஹாலில் ஏதோ வாசனை அடித்து மூச்சு முட்டியது. மேலே போனால் அதிசயம். எங்கு திரும்பினாலும் சரோஜினி அக்கா, உடன் நான், அம்மா. அம்மா இப்போது மிரட்சியின் உச்சத்தில். புடவையை இன்னும் இழுத்தி பொருத்தி கொண்டு குறுகினாள். அக்கா சவடாலாய் நின்றாள். கைப்பையை ஒரு தரம் சுழற்றி மீண்டும் தோளில் அணிந்தாள். என் முகத்தை அத்தனை கண்ணாடிகளிலும் தேடி கண்டுபிடித்து குதூகலத்தின் உச்சத்திலிருந்தேன். அக்கா என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், எப்படி வேண்டுமானாலும் சமாளிக்கட்டும். இந்த நிமிடம் சொர்க்கத்தின் ஆதரவு பெற்ற நிமிடம். இதை இழக்கக்கூடாது. இமை கொட்டாமல் என் உருவங்களை ரசித்து கொண்டிருந்தேன். எத்தனை விதமாய் நான்கள். பஸ் ஏறிய போது 10 ரூபாய் பொருமானமுள்ள சிறிய லேசாய் நடுவில் கோடு தெரிகிற கண்ணாடி பார்சல் அம்மா கையில் இருந்தது. அடுத்த இருக்கையில் நானும் அக்காவும். எங்கள் பார்வையில் பரவசம் சற்றும் குறையாமல். ரிஷபன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் கண்ணாடி.